ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். தேவனுடைய சமூகம் நம்மை பலப்படுத்துகிறது, மட்டுமல்ல நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. ஆ உலகமும் நம்மை பலவீனப்படுத்து, பல விதங்களிலும் சத்துரு நம்மை பலவீனப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறார். இதற்கிடையிலே நாம் பல இடங்களில் பல தடவைகளை சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், மனம் துவண்டு போகிறோம். ஆனால் எந்த சூழலிலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார். ஆதலா நான் இப்படி பாடலாம், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவா நல்லோ, சோதனைகளை சகிப்போம் பாக்கியவா நல்லோ. கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டுனையழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பல சோதனைகள், பல வேதனைகள், இவைகளை கடந்துதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாக. எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு, வேதனைகளும் உண்டு. ஆனால் எந்த சூழலிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு, நமக்குள் இருக்கிறார். As a hope of glory, மகிமையின் நம்பிக்கை நமக்குள் வாசமாக இருக்கிறதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டது. ஹாலேலூயா. ஒரு அல்லேலூயா சொன்னேன். சிஸ்டர் பிரதர் சோர்ந்து போவார். கண்டு உன்னை அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டார். சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், எதிர்பார்த்தவர்கள் நடக்காமல் இருக்கலாம், காரணமில்லாத கவலைகள் துக்கங்கள் நெருக்கலாம். ஆனாலும் 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 நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக நம்மோடு இருக்கிறார். ஆனாலும் விசுவாச ஆமே சொல்லியா சொல்லு. எல்லாரும் கூட நெஞ்சில கைய வைங்க, கண்களை மூடு, உணர்ந்து என்னோடு சேர்ந்து பாருங்க. சோர்ந்து போகாதே
மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. கண்டுனை தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடு என்று சொன்னவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர், உன் தேவன் உண்மை உள்ளவர், உன் தேவன் உண்மை உள்ளவர். உனக்குள் இருக்கிறவர் உண்மை உள்ளவர், நீ உண்மை உள்ளவனா இல்லாவிட்டாலும் உனக்குள்ளே இருக்கிறவர், எனக்குள்ளே இருக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். எல்லா சோதனைகளிலும் நமக்கு ஜெயம் தர அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து துதிக்கின்றோ. பல காரியங்கள் பலவிதத்திலும் எங்களை நெருக்கினாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீங்கள் மடிந்து போவதில்லை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லா சோதனைகளையும் ஜெயித்த தேவகுமார், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாய், தைரியமாய் அவருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்க கடவுள் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை பார்த்து பரிகசிக்கிறவர் அல்ல, பலவீனங்களை பார்த்து சிரிக்கிறவர் அல்ல, சிலக்கிறவர் அல்ல, அவர் பரிதபிக்கிறவர். நம்முடைய பலவீனங்களுக்காய் பரிதபிக்கிறவர் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்காகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே நாம் சோர்ந்து போவது அவசியம். நான் வாழுகிற இந்த உலகம், நீ வாழுகிற இந்த உலகம் உனக்கு சொந்தமானது அல்ல, சொந்தமானது அல்ல. சொந்தமான சொந்தம் அல்லாத உண்டிலே நாம் இருக்கும் வரைக்கும் நமக்கு சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஆனாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. ஹாலலூயா, நமக்கு ஜெயம் உண்டு. உனக்கும் எனக்கும் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. ஹாலலூயா, வாழ்வு உண்டு, வாழ்வு உண்டு, வாழ்வு உண்டு, வாழ்வு உண்டு. ஹாலலூயா, ஹாலலூயா. உலகத்தில் நம்பிக்கை ஏற்று போகிறது, ஆனா உனக்கும் எனக்கும் மகிமையின் நம்பிக்கையாய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. எனக்கும் உள்ள ஆண்டவரே, எந்த சூழலிலும் உங்களை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை எங்களுக்கு கட்டுத்தாரு. நன்மையோ தீமையோ, வாழ்வோ தாழ்வோ, சந்தோஷமோ துக்கமோ, எந்த சூழ்நிலையிலும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒரு பக்குவமான வாழ்க்கை எங்களுக்கு தாருங்க, தாருங்க. உண்மை நோக்கி பார்த்தவங்க எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற இடையேளை கூப்பிட்டார். அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து என்னை விடுவித்தார். எங்களை விடுவிக்கிற தேவனே, பலர் மனமடிவாக்கினார், நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். உண்மையே பற்றிக் கொள்ளுகிற பக்குவத்தை எங்களுக்கு தார். மனிதர்களை நம்பி வாழ்ந்தது போதும், எங்கள் சுயபலத்தை நம்பி வாழ்ந்தது போதும், உண்மையே நம்பி வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை தாருங்கப்பா. ஆவியானவரே, lead us into all truth, guide us, take us into another stage, in another higher dimension. அடுத்த ஒரு ஆவிக்குரிய பரிமாணத்துக்குள் ஆவியானவரே எங்களை நடத்தி செல்லுங்கள். நாங்கள் வாழுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை போதுமென்று திருப்தியாய் இருந்து விடாமல் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்குள், அடுத்த ஒரு கட்டத்துக்கு, ஒரு பரிமாணத்துக்குள் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா, எங்களை நடத்தி செல்லுங்க. நாங்கள் வளர விரும்புகிறோம் ஐயா, நாங்கள் வளர விரும்புகிறோம், நாங்கள் வளர விரும்புகிறோம், நாங்கள் வளர விரும்புகிறோம், வளர விரும்புகிறோம், வளர விரும்புகிறோம், வளர விரும்புகிறோம். தங்கி ஹோலீஸ்வரர், அப்படியே நீ செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, உட்கார். எனக்கு இன்னைக்கு பாட்டு பாடா வருது, உள்ள பேர் எடுக்கிறது. God is God. In any circumstance, எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும் தேவன் நமக்கு நல்லவர். ஹல்லேலூயா. ஆமே சொல்லு. எல்லாரும் நாம் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம், புக் ஆஃப் ஜேக்கப் சாப்டர் 1. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. யாக்கோபு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் தான் வாசிப்போம். 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரை நான் வாசிப்போம்.
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். சோதிக்கப்படுகிற இவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தந்தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
முதலாம் அதிகாரம் 12 வசனத்தின் தொடக்கம் இப்படியாய் சொல்றது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் ஆங்கிலத்தில் பிளஸ்ட் என்று சொல்லப்பட்டது. பாக்கியவான் அர்த்தம் என்னங்க?
ஆசீர்வதிக்கப்பட்டது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பாருங்க பிளீஸ், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா? வாய் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா? இப்படி உலகம் சொல்லாது, ஆனா ஆண்டவர் தான் அப்படி சொல்றார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஏனென்றால் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எங்கே உத்தமன் என்று விளங்கணும்? சோதனையில். எல்லா மனுஷர்களும் உத்தமர்கள் போல தோன்றுவார்கள், ஆனா சோதனைகள் தான் அவர்கள் எத்தகையவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் பாரு. ஆகவே தேவன் எல்லோருக்கும் சோதனைகளை அனுமதிக்கிறார். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். விசுவாச ஆமேசன. அப்ப நாம் சோதனை தேவ பிள்ளைகளுக்கு உண்டு, நாம் எல்லாருக்கும் சோதனை உண்டு. வாலிபர்களுக்கும் சோதனை உண்டு, வயோதிபர்களுக்கும் சோதனை உண்டு. நம்பினால் நம்பு, எல்லாருக்கும் சோதனை உண்டு. ஆனா இந்த சோதனை தான் நம்மை நமக்கு வெளிப்படுத்தும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. சோதனையிலே எவர்களெல்லாம் உத்தமமாக இருக்கிறார்களோ, தங்களுடைய உத்தமத்தை காத்துக் கொள்றார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். சோ வேதத்துல பல கிரீடங்கள் சொல்லப்பட்டது, அதுல ஒன்று ஜீவ கிரீடம், த கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடம். சோ ஏன் பாக்கியவான்கள் என்றால், சோதனை வேடத்தில் நாம் உத்தமமா இருந்துட்டால் ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கார். விசுவாசி ஆமே சொல்லுங்க. சோ எல்லாருக்கும் சோதனை உண்டு, எல்லாருக்கும் சோதனை உண்டு. மத்தேயு 4:4 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் புறா உருவம் கொண்டு அவர் மேலே இறங்கி வருகிறார். பிதா வானத்திலிருந்து சொல்ற, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் நான் பிரியமா இருக்கு. அந்த வேளையிலே என்ன நடக்கிறது? அவர் பிசாசாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சோதனைக்காரன், 4:4 அன்னைக்கு 2:3 வாசிப்பன, சோதனை டெம்ப்டர், சோத பிசாசுக்கு ஒரு பேர் சோதனைக்காரன், சோதிக்கிறது மனிதர்களை, சோதிக்கிறது தேவ பிள்ளைகளை, சோதிக்கிறது அவனுடைய பிரதான வேலைகளை ஒன்றாக இருக்கிறது. இயேசுவையே பிசாசு சோதித்திருக்கிறான், இயேசுவையே பிசாசு சோதித்திருக்கான் என்றால் அவரை பின்பற்றி வருகிற உன்னையும் என்னையும் அவர் சோதிக்காமல் விடுவான். நீங்களே சிந்தித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டு பக்தர்களும் சோதிக்கப்பட்டிருக்கார்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சோதிக்கப்பட்டிருக்கார்கள். அவர் சோதனை இல்லாமல் எவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எல்லாருக்கும் சோதனைகள் உண்டுதான். இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டிருக்கார். ஆனா ஒரு காரியம் நீங்கள் நானும் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. மட்டுமல்ல, பொல்லாங்கான காரியங்களினால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சோதிக்கிறவரும் அல்ல. திஸ் இஸ் ட்ருத். படிங்க வாசித்த வேத போதிய திரும்பும் இந்த யாக்கோபு 1:1.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
சோதிக்கப்படுகிறவனும்
நான்
தேவனால் சோதிக்கப்படுவேன் என்று
சொல்லாதிருப்பான்.
தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல.
ஒருவரும் அவர்
தேவன் சோதி தன்னுடைய பிள்ளைகளை சோதித்து இன்பம் காண்றவர் அல்ல. ஆனால் சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார், அதுவும் நம்முடைய நன்மைக்காகும். உதாரணத்துக்கு நாம் சொல்ல போனால், யோபுவை தேவன் சோதிக்கலை. நான் எங்க போறேன், ஐ டோன்ட் நோ. யோபுவை தேவன் சோதிக்கல, ஆனால் யோபுவை சோதிக்கிறதுக்கு பிசாசுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். தேவன் யோபுவை சோதிக்க, பிசாசு யோபுவை சோதிக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். ஒன்று நிச்சயம், தேவன் அனுமதிக்காமல் பிசாசும் தேவனுடைய பிள்ளைகளை சோதிக்கவே முடியாது. விசுவாச ஆமே சொல்லு. சோ நீங்களும் நானும் இடம் கொடுத்து பிசாசு நம்மை சோதிக்கலாம், அல்லது தேவன் நம்மை சோதிக்க இடம் கொடுக்க. சரி, அப்படியானால் ஏன் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை குறித்தும் இந்த பகுதி தெளிவாய் சொல்லுது. அதை வாசிங்க, அடுத்த வசனத்தை
அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு,
அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அங்கும் இங்கும் ஆய் மனதில் இழுக்கப்பட்டு, கவரப்பட்டு, இழுக்கப்பட்டு, தன் இச்சையினாலே சோதிக்கப்படுகிறார். அடுத்த வசனப்படி,
பின்பு இச்சையானது கற்பந்தரித்து,
இச்சையானது உள்ளே இருக்கிற இச்சை என்ன செய்தாம்,
கற்பந்தரித்து
பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை உள்ளே கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமாகும் போது மரணம் சம்பவிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமாகும் போது மரணம் சம்பவிக்கிறது என்று வேதப்பதி எவ்வளவு தெளிவாய் சொல்றது பார். அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு. ஆனா தேவன் நம்மை சோதிக்கிறவர் இல்லை. நாம் நம்முடைய சுய இச்சைகளினாலே இழுப்புண்டு சிக்குண்டு, அழகாக எழுதப்பட்டிருப்பார். பலர் இச்சைகளினாலே சிக்குண்டு அவர்கள் சோதிக்கப்படுகிறார். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார். இச்சை பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு பெரிய வாசல் வழி இச்சை. ஆதியாகமம் 3 அதிகாரத்துக்குள்ள நாம போனார். ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாசிக்க முதல் வசனத்தை
3:1. கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து.
இங்க ஒரு சம்பவம் பாருங்க. பிசாசு வந்து கேக்குறான், இதுல இருக்கு எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னது உண்டும். தேவனுடைய வார்த்தையிலே சந்தேகங்களை கொண்டு வருவது பிசாசு. தேவனுடைய வசனங்களிலே அவவிசுவாசத்தை கொண்டு வருவது பிசாசு. ஆண்டவர் சொன்னார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். ஆனா பிசாசு வந்து சொன்னார், நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள். ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பல, பிசாசு சொன்ன வார்த்தையை நம்பிட்டாங்க. பார், மட்டுமல்ல தேவனாகிய கர்த்தர் சொன்னது உண்டோ, சந்தேகத்தை தேவனுடைய வார்த்தைகளிலே வாக்குத்தத்தங்களிலே சந்தேகத்தை கொண்டு வருவது பிசாசு. இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சில தேவ வார்த்தைகளிலே சந்தேகம் எழும்புறது. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் புசிக்கப்படாமல் சொன்னது உண்டோ என்று சொன்ன போது, பிசாசு சொன்ன போது ஏவாள் சொல்லியிருக்கணும், ஷட் அப், ஸ்டாப் இட், உன்னோடு எனக்கு பேச வேண்டிய ஒன்றும் இல்லை, உன்னோடு எனக்கு கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோடு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவன் நிறுத்தி இருக்கணும். ஆனால் சம்பாஷணம் தொடருது, சம்பாஷணம் தொடருது. தேவனாகிய கர்த்தர் சொன்னது உண்டோ, சம்பாஷணம் தொடருது. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உலக விபரீதமாக இருக்கிறது. சிற்சில நேரங்களிலே நம்மை பாவம் செய்ய தூண்டுகிற சம்பாஷணைகளை நிறுத்தணும். தொடரக்கூடாது. அது எங்கிருந்து வந்தாலும் எவர் மூலமாக வந்தாலும் அதை நமக்கு நிறுத்த தெரியணும். மனிதர்களுடைய முகத்துக்கு அஞ்சி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யலாம். நீங்களே யோசித்து பாரு, எது நல்லது எது நமக்கு தேவை. எந்த மனுஷன் மூலமாகவும் நமக்கு சோதனை வந்தாலும் நாம அதை விட்டு ஓட வேண்டியது தானே. ஏவாள் அந்த டயலாக் அந்த சம்பாஷணையை தொடர்ந்திருக்க கூடாது. ஆனால் அவள் தொடர்ந்து பிசாசோடு பேசியிருக்கிறார். நாம் கேட்கக்கூடாதவர்களை கேட்கக்கூடாது. ஹலோ, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்கக்கூடாதவர்களை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. அதுவும் கூட அதுவும் கூட சிலர் வந்து சிலரை குறித்து எப்பயும் உங்களுக்கு ஓதிட்டு இருக்காங்களா? ஸ்டாப் இட். நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னொருவரை குறித்து ஒருவர் உங்களுக்கு தப்பாக சொல்லும் போது நீங்க அதை கேட்கிற வழியா தானே அவங்க உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்களே யோசி, என்ன செய்யறது பாஸ்டர், என்ன செய்யறது பிரதர், அவங்க தான் வந்து கதைக்கிறாங்க, அவங்க தான் சொல்றாங்க, எனக்கு விருப்பம் இல்லை ஆனா அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல நம்ம சமாளிக்கிறோம். பாருங்க, பாக்குறோம், பாருங்க. நீ நல்லா இருக்கிறியே, உன்னை கெடுக்கிறதுக்கு பிசாசு விரிக்கிற வலையில நீ தெரியாமலே விழுந்து போறது என்னே பரிதாபம். அவங்க தான் சொல்றது, தெளிந்த புத்தி உள்ளவளாக. ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வாய் விழுந்த சிங்கம் போல சுத்தி திரிகிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுதில்லையா? தேவையில்லாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. உன் பக்தி விருத்தியை கொலைக்கிற, உடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிற, தேவனோடு இருக்கிற உறவை உடைக்கிற சம்பாஷணைகள், வார்த்தைகள், பேச்சுகளை நீ ஏன் தொடருவான்? அது யார் மூலமாக வந்தாலும் உனக்கு அதை நிறுத்த தெரியும். ஏவாள் அன்றைக்கு பிசாசோடு அவன் சொன்ன வார்த்தையை தொடர்ந்திருக்க கூடாது. We don't, I don't have any business. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, go away. விஷயம் முடிஞ்சு. ஆனா அவன் கேட்டுட்டு இருந்தா அவனும் கதைச்சிட்டே இருந்தான். ஆனால் முடிய பாருங்கள், பரிதான் அவர். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எங்கிருந்து தேவையில்லாத கதைகள், குறைகள் எங்கிருந்து வந்தாலும் அதை நமக்கு நிறுத்த தெரியும். நீ கேட்கும் வரைக்கும் உனக்கு சொல்றதுக்கு ஒருவன் இருந்து கொண்டா இருப்பான், தெரியுமா? நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் கதைகளையும் காரியங்களையும் கேட்கும் வரைக்கும் அவர்கள் சொல்றதுக்கு எங்கேயோ ஒருவன் இருந்து கொண்டா இருப்பான். நீ அப்படிப்பட்டவர்களை நிறுத்தி பாரு, அதுக்கு பிற்பாடு இப்படிப்பட்ட கதைகளை உங்களோடு பேசுவதை அவர்களாகவே நிறுத்திக் கொள்வார்கள். ஏனென்றால் இவர்கிட்ட சொன்னா இந்த கதைகள் ஏறாது. அதாவது வேற யாரையாவது பார்த்துக்கொள்வோம், மறுபக்கமாக திரும்புவோம். விட்டுடு, அப்படிப்பட்டவங்களை விட்டுட்டு போகட்டும். அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என்ன, தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை கெடுக்கிறதும் தேவையில்லாத சோதனைகளுக்குள்ளும் நமக்குள்ளே நம்மை கொண்டு போகிற சம்பாஷணைகள் வேண்டாம், அது உனக்கு ஆகாது. அடுத்த வசந்த படி மூடாம் அதிகாரத்தை.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம்,
அப்பொழுது ஸ்திரியானவள்
அந்த விருட்சம்,
அந்த விருட்சம் புசிப்புக்கு
நல்ல
கொஞ்சம் பொருள். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. எனக்கு இதுல ஆச்சரியம் என்னவென்றால், இன்னும் ஸ்திரியானவள் புசிக்க இல்லை, ஆனா சொல்றார் புசிப்புக்கு நல்லது. ஹலோ, இன்னும் சாப்பிடல, உள்ள போக இல்லை, டேஸ்டே தெரியல, ஆனா அவர் சொல்றார் புசிப்புக்கு நல்லது. அப்படியானால் அவர் புசிக்கிறதுக்கு முன்பே தன்னுடைய மனோநிலையில் பாவத்தில் விழுந்து விட்டார். திஸ் இஸ் ட்ரூத். ஹலோ, என்ன கவனிங்க, ஸ்திரியானவள் ஏவாள் பழத்தை பார்த்தார், சொல்லுறான் அது புசிப்புக்கு நல்லது, இன்னும் புசிக்க இல்லை ஆனா அது நல்லது. வாட் இஸ் த மீனிங்? புசிக்கிறதுக்கு முன்னே நல்லதுன்னு சொன்னாலே அவள் புசிக்கிறதுக்கு முன்பே தன் மனோநிலையில் அவள் பாவத்தில் விழுந்து விட்டாள். ஒன்றே ஒன்று பாக்கி, பறிக்கிறதும் புசிக்கிறது தான். இப்ப என்ன கவனிங்க, நான் ஒரு காரியம் சொல்றேன், நான் உணர்றபடி உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு சிலர் சில தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அதை பறிக்க இல்ல, புசிக்க இல்ல, ஆனா ஏற்கனவே மனோநிலையில பாவத்துல விழுந்து விட்டார். நான் உனக்கு சொல்லுறேன், கேர் அப். பிசாசு உனக்கு பின்னால் நின்று தூண்டுகிறார், ஸ்டேர் அப், யாக்கிறது. ஏற்கனவே நீ மனநிலையில பாவத்துல விழுந்து விட்டாயா, எழுந்துரு, அதை விட்டு விடு, விலகியோடு வேணாம். அது அந்த சோதனை விழுந்து விடாது, அது உன்னை இழுக்குது. நீ ஏன் அதுல சிக்கணும், நீ ஏன் அதுல இழுப்புட்டு போகணும், நீ ஏன் சிக்கணும். புசிப்புக்கு நல்லது. அடுத்தது
பார்வைக்கு இன்பம்.
பார்வைக்கு இன்பம், இன்னைக்கு இதுதான் அநேகருக்கு பிரச்சனை. பார்வைக்கு எது இன்பமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆஹா, ஐயோ, எதெல்லாம் பார்வைக்கு இன்பமா இருக்குதோ, பார்வைக்கு அழகாக இருக்குதோ, பார்வைக்கு ரம்யமாக இருக்குதோ, பார்வைக்கு நல்லதாக இருக்குதோ, அதெல்லாவற்றையும் எடுத்துக்கொள்றது, அது எல்லாத்தையும் போட்டுக்கொள்றது, அதையெல்லாம் உள்ளே எடுத்துக்கொள்றது, அதையெல்லாம் தெரிந்து கொள்கிறது. பார்வைக்கு இன்பம், தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கிற பார்வை கொஞ்சம் கவனமா இருக்கு. ஹலோ, உலகின் ஒரு ஆமை சொன்ன, அவள் பார்க்க கூடாததை பார்த்தாள். எனக்கு நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஏவாள் ஒரே நாளில பார்த்து, ஒரே நாளில பறித்து, ஒரே நாளில புசித்து, ஒரே நாளில பாவத்துல விழுந்திருக்க மாட்டான். என்னுடைய அனுமானத்தின்படி பல நாட்கள் அதை பார்த்துட்டே இருந்திருப்பார். ஆஹா ஆஹா, நல்லா இருக்கு, வடிவா இருக்கு, சாப்பிட்டா நல்லா இருக்கும், பார்வைக்கு இன்பமாக இருக்குது. அடுத்தது படி,
புத்தியை
தெளிவிக்கிறதுக்கு, தெளிவிக்கிறதுக்கு என்ன கவனிங்க, எங்க இவங்க புத்தி கெட்டு போயிருந்தாங்க? ஆதாமும் ஏவாளும் எங்க புத்தி கட்டு போயிருந்தாங்க? புத்தி தெளிகிறதுக்கு. ஐயோ, ஆண்டவர் அவங்களை பரிபூர்ணமாக உள்ளவா படைத்தாங்க, அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லையே. அவங்க புத்தி சுவாதீனமற்று போயா இருந்தார்கள், அல்லது புத்தியில குறைவாக இருந்தார்களா, அல்லது புத்தியில அந்தகாரப்பட்டிருந்தார்களா? நோ. ஆனால் நாம் அங்கே வாசிக்கிறோம், அவர் சொல்ற புத்தியை தெளிவிக்கிறதுக்கு. அப்புறம் இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், இது எல்லாவற்றையும் பார்த்து ஈட்டிலே அதை இச்சித்து, அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தார். பாவம் பிரவேசித்தது, பாவத்தின் சம்பளம் மரணமும் வந்தது. பார், இச்சை பாவத்தை பிறப்பித்தது. அவள் பார்த்தால், இச்சித்தால், பறித்தால், புசித்தால், பாவத்தில் விழுந்தால் மரணம் வந்தது. அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஏவாளுக்கு ஒரு பழம் சோதனையாக இருந்தது. அந்த சோதனையிலே அவளும் விழுந்து ஆதாமும் விழுந்து போனான். ஏதேன் தோட்டத்திலே ஏற்பட்ட சோதனையிலே ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். அந்த தோல்வி மனித குணம் முழுவதையும் பற்றி பிடித்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக இருக்கும் போதுதான் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். அவரும் சோதிக்கப்பட்டார். என்ன சொல்றது, நம்மை போல எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் என்று நாலாம் அதிகாரம் எபிரேயர் நாம் வாசிக்கிறோம். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் சோதனையிலே தோற்று போனார்கள். ஆனா இரண்டாம் ஆதாமாக வந்த இயேசு கிறிஸ்து சோதனையிலே வெற்றி பெற்றார். ஆனால் இவர்கள் ஏதேனிலே இருந்து சோதிக்கப்பட்டும், அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றும் குறைவில்லாமல் இருந்தும் சோதனையிலே தோற்று போய்விட்டார்கள். ஆனா இயேசுவுக்கு வந்த சோதனை வித்தியாசமாக இருந்தது. இயேசு ஏதேன் தோட்டத்தில் வச்சு சோதிக்கப்படல, வனாந்தரத்தில் வச்சு சோதிக்கப்பட்டார். அதுக்கும் 40 நாள் உபவாசம் இருந்து, இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து, கடைசி நாள் வாராம் பிசாசு சரீரத்திலே நொந்து ஐ மீன் தொய்ந்து சோர்வுற்று களை போட்டு இருக்கிற வேளையில் வாராம் பிசாசு கொக்கரிச்சு கொண்டு சரீரத்தில் பலவீனமாக இருக்கும் போது சத்துரு இயேசுவை சோதிக்கிறதுக்கு முற்பட்டார். ஏனுங்க, இயேசு உபவாசம் ஆரம்பிச்ச முதல் நாளை வந்து சோதிச்சிருக்கலாம். இன்னும் நான் கடைசி நேரத்தில் வாரேன், ஏன்னா சோர்ந்து போயிருக்கா. இதுதான் டைம் அவர் அட்டாக் பண்றது. நான் உங்க சொல்ற கேளுங்க, தேவனுடைய பிள்ளைகளை சோதிக்கிறதுக்கு பிசாசு சரியான சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கான். தெரியுமா, அட்டாக் பண்றது. பிகாஸ் அவர் நம்முடைய எதிரி என்று எழுதப்பட்டது. இதை தேவனுடைய பிள்ளைகள் உணர்வதில்லை, இதை குறித்த அறிவு இல்லை, இதை குறித்த ஒரு புத்தி இல்லாதபடியா தான் அடிக்கடி சோதனை நாம் விழுந்து போகிறோம். ஆண்டவர் கைவிட்டார் என்று அலறுகிறோம், புலம்புகிறோம், கதறுகிறோம். நோ, யோசித்து அண்டர்ஸ்டாண்ட் தட் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை. சரீரத்திலே பலவீனமுற்று இருக்கிற அந்த நேரத்தில் பிசாசு வந்து கேட்கிறா, கல்வி தேவனுடைய குமாரனா இருந்தா கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அங்கும் சாப்பாடு தான் ஏவாளுக்கு சோதனையாக வந்தது, இங்கேயும் அதே வெயில வாரா பாருங்க. இயேசுடத்துல வந்து அப்பமாகும்படி செய்யும் கல்லுகள். தேவனுடைய குமாரனா இருந்தால் கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அந்த அந்த வனாந்திரத்தில் ஆண்டவருக்கு ஒன்றுமில்லை, ஒருவரும் இல்லை, ஒன்றுமில்லை. வறண்ட நேரம், வறண்ட சூழ்நிலை, வனாந்திரம், ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து சோதனையை ஜெயித்தார். ஆனால் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஒன்றும் குறைவில்லை, எல்லாம் இருந்தது. ஆனாலும் சோதனையிலே விழுந்து போனார்கள். விலங்கின ஒரு ஆமை சொல்லு. நான் சொல்ற கேளுங்க, ஏவாள் பழத்துல சாப்பாட்டு விஷயத்துல விழுந்துட்டார் அந்த சோதனை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அந்த வழியாக விசாசம் வந்தான், ஆனா இயேசு அதை ஜெயித்தார். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கு. ஒரு நாளைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதே சிலருக்கு கஷ்டமா இருக்கு. பாரு, உன்னுடைய ஆவி பலப்பட வேண்டுமா இருந்தால் உன் சரீரத்தில் சத்தம் அடங்கு. உபவாசம் ஜெபம், உபவாசம் என்பது நமக்கு ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உபவாசம் பண்ணியிருக்காரு, ஐயா அடுத்த காரியம் அதை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் உபவாசம் பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஆவியில பலம் இல்லை, ஆகவேதான் அடிக்கடி குந்தி குந்தி எழும்பு. யாராவது ஊழியக்காரன் வந்துட்டா ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், பலப்படுறோம், திரும்ப அப்படியே சரிஞ்சு போறோம், திரும்ப எழும்புறோம், திரும்ப சரீரம், திரும்ப எழும்புறோம். நான் உங்க கேட்கிறேன், எப்ப நாம நிமித்து நிக்கிறது, எப்ப மற்றவர்களை நிமிர பண்ணுகிறது? நீ ஸ்திரப்பட்ட பிற்பாடு உன் சகோதரரை குணப்படுது. நீ முதலாவது நீ ஸ்திரப்படு, பிற்பாடு உன்னை ஊழியம் மற்றவர்களை ஸ்திரப்படுத்து. உன்னால ஸ்திரப்பட வேண்டியவர்கள் பலர் இருக்க, நீ இன்றைக்கும் இன்னும் குந்தி குந்தி எழுப்பிக் கொண்டிருந்த, எப்போது நீ ஸ்திரப்பட போறாய்? எப்போது தேவனால உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களை எப்போது நீ நிறைவேற்ற போகிறாய்? திங்க மாவட்டம் ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் ஏன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணக்கூடாது? சரீரத்தை ஒடுக்கி தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே உம்முடைய ஆவியால் என்னை நிரப்புங்கப்பா, என் உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க, எனக்கு சத்துவத்தை தாருங்க, சத்தியத்தின்படி வாழறதுக்கு தேவ ஆவியோட பலத்தை தாருங்க, உமக்கு சாட்சியா ஜீவிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவின் பலத்தை தாருங்க, நீர் எனக்கு நியமித்தவர்களை நான் செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு பலம் தாருங்க என்று ஏன் நாம் மன்றாடக்கூடாது? ஒரு நாள் ஏன் நாம் உபவாசம், ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் a day in month, ஒரு நாள் மாதத்தில். ஓஹோ, இது ஒரு அலுவல்கள் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்றீங்களா? இருக்கட்டும், இப்படியே நீ அலுவல்களோடு அலுவல்களாக போய்கொண்டிருந்தால் முடிவு பரிதாம். ஸ்டாப், நின்று நிதானித்து நீ போற வழியை கொஞ்சம் சீதூக்கிப்பார், சிந்தித்துப்பார். உனக்கு பிசாசு வைத்திருக்கிற கண்ணிகளை தெரியாம நீ தொடர்ந்து போறது உனக்கு ஆபத்து, உன் ஆத்மாவுக்கு ஆபத்து என்று தீர்க்கமா தெளிவாகவும் திட்டமாகவும் சொல்லுது. ஐ நோ வாட் ஐ ப்ரீச். ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் செத்தா போற.
ஓகே, சில பேருக்கு பிசிக்கலாக வருத்தம், ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது, அப்படியான அப்படியானவர்கள் ஆண்டர் போட்டு வதைக்கிறவர் அல்ல, வாட்டுகிறவர் அல்ல.
முடியுமானவர்கள் ஏன் நாம் அப்படி செய்யக்கூடாது? ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் சபையில உபவாச கூட்டம், ஓஹோ ஐ டோன்ட் இனஃப், எனக்கு போதுமான நேரம் எனக்கு இல்ல, ஆகவே உபவாச கூட்டத்தை என்னால வர முடியல. பரவாயில்ல, அறிவுவாசம் இல்ல, சபையடக்கு உபவாசம் பங்கு வரல. Because we are so busy people. இல்ல, நீ பிஸியாக இருக்கிறதுக்கு உனக்கு சரீரத்துல பலத்தை தந்தவரை மறந்துட்டியே. யோசிப்பாரு, என்ன அநியாயம் இல்லை, நான் சிந்திச்சுப்பாரு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுதே. நான் என்னுடையவன் அல்ல, எனக்கு ஒருவர் கிரயம் விலை கொடுத்து என்னை வாங்கியிருக்கிறார், உன்னை வாங்கியிருக்கிறாரே. இப்படிப்பட்ட நிலைமை இருக்க நாம் நம்முடைய விருப்பப்படி நாம் நாட்களை செலவழிக்கிறதா? யோசிச்சுப்பார், சிந்திச்சுப்பார். சாப்பாடு, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. இத பாருங்க, வெயில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஓடுறாங்க பாருங்க, சாப்பிடு குடி புசி, இதுதான் வாழ்வு. இதையெல்லாம் பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் ஏமாந்து போகக்கூடாது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு மனிதன் கூழ் காய்ச்சிட்டு இருந்தார். யார் தெரியுமா? யாக்கோப். அவர் சமைக்கிறதுல சமைக்கிறதுல பலைய கட்டிக்கார், குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான் எழுதப்பட்டு. அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண, அவதான் அம்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ண. யாக்கோப் அவன் அம்மா பிள்ளை, ஏச அப்பா பிள்ளை, யாக்கோபு அம்மா பிள்ளை. பை த பை, அதே சொல்ற நல்லது, இட் இஸ் ராங், அப்படி செஞ்சிருக்க கூடாது. அவர் அம்மா யாக்கோவோட, அப்பா ஏசாவோட, இட் இஸ் ராங், இதை நாம பின்பற்ற கூடாது. அப்பாவுக்கு ஏசாவும் பிள்ளை, யாக்கோவும் பிள்ளை, அம்மாவுக்கு ஏசாவும் பிள்ளை, யாக்கோவும் பிள்ளை. இன்றைக்கு பெற்றோர்களும் அப்படி போயிடக்கூடாது. அப்பா ஒரு பிள்ளை ஆசையா அணைச்சு கொள்றது, அம்மா மற்ற பிள்ளை அணைச்சு கொள்றது. வீட்டில் பிள்ளைகள், ஓஹோ நீ அப்பா பிள்ளை, நான் அம்மா பிள்ளை, எப்படி இருக்கு? யோசிப்பார், இது நல்லா இருக்கு. இட் இஸ் ராங். ஒருவேளை ஒரு பிள்ளையில தாய்க்கு தாப்புன்னு கூட அன்பு இருந்தாலும் அந்த வித்தியாசத்தை நாம காட்டக்கூடாது. அது குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை கொண்டு வரும். ரெண்டு பேரும் இடைநடுவிலே புரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. யாக்கோவும் ஏசாவும் கண் தெரியாத தேசத்துக்கு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை, பரிதாபமான நிலைமை ஏற்பட்டது யாக்கோவின் குடும்பத்தில், ஈசாக்கின் குடும்பத்தில். கற்பத்திலே ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சான், இன்றைக்கு சண்டை பிடிச்சிட்டே இருக்க. வீட்டில் நாம் அதை காட்டிக்கொள்ள கூடாது, அது தவறு. ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்பாக, நாளை இரு வாரங்களுக்கு முன்பாக ஒரு தகப்பனர் இந்த நாடு இன்னொரு நாட்டில் இருந்து அவர் ஊழியக்காக என்னோட பேசிக்கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இந்த ரெண்டாவது மகன் இருக்கான், அவன் ரொம்ப கட்டிகார், அவன் எதை கொடுத்தாலும் திறமையா செய்து முடியும். பொதுவாக தாய் தோப்பாளிக்கு கெட்டிக்கார பிள்ளைல அன்பு இருக்கும் இல்லையா? நான் அப்படி செஞ்சிடக்கூடாது. நமக்கு எல்லாம் தேவன் தந்த பிள்ளை விலகின ஒரு ஆமை சொல்லி, நம்ம தவறு பிள்ளைகள் தவறி போறதுக்கு வழியாக வந்துடக்கூடாது. அதுக்கு பிறகு கண்ணீர். யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருந்தா, சமைக்கிறது கட்டிக்கா குக்கர், இந்த ரெஸ்டாரண்ட்ல கொண்டு விட்டா நல்லா சமைப்பா நினைக்கிறேன், நல்லா தோத்திரம், நல்ல சம்பளம் எடுத்துருக்கோம், சேஃப் விட்டுருக்க மாட்டேன். எங்க பழையனானோ யாருக்கு கூழ் காய்ச்சிட்டு இருந்தாங்க, என்ன கூழ் தெரியுமா? சிவப்பான கூழ் காய்ச்சிருக்கேன், நான் கதை விட சிவப்பான கூழ் காய்ச்சிட்டு இருந்தான். ஏசா வாரான் வனாந்திரத்துல, வேட்டையாடி பசியோட வந்து கேட்கிறான், உன் கூழ்ல கொஞ்சம் தாப்பாங்க, அந்த சிவப்பான கூழ்ல கொஞ்சம் எனக்குத்தான். இவன் மகா தந்திரசாலி இல்லையா? அவர் கேட்டான், சரி
நாயை கூல தருவேன், உள்ளத்தில் இருக்கிறது எனக்கு தரணும். சொல்ல என்ன வேணும்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்து. இவன் சொன்னா நான் பசியால் சாகிறேன், சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு கருத்துக்கோ, கூலத்தான் எனக்கு சாப்பாடு தான் விடும் ஆள. அவன் சமயம் பார்த்தவன் சாப்பாட கொடுத்துட்டு சேஷ்ட புத்திர பாகம் எடுத்துக்கோ. நான் பாருங்க வேதம் சொல்றது ஏசாவை குறித்து, ஏசா சீர்கட்டவன் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு நேர போஜனத்துக்காக விட்டு போட்ட ஏசாவை போல இருக்க வேண்டாம் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஒரு நேர சாப்பாட்டுக்காய், ஒரு நேர கூலுக்காய், ஒரு நேர சிவப்பாத கூலுக்காய் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை தேவனால் அவனுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான். அவன் சீர்கட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அவன் கண்ணீரோடு திரும்பவும் அதை அடைய விரும்பியும் அடைய முடியாமல் போயிட்டான். பாரு, அவன் கண்ணீரோடு அதை தேடினான், திரும்பவும் அதை பெற்றுக் கொள்ளும்படி, ஆனால் அதை அடைய முடியாமல் போய் இழந்தது, இழந்ததாக போயிட்டு. பாரு, தேவன் நமக்கு கொடுக்கிறது நாம் இழக்க கூடாது. தேவனால நமக்கு கொடுக்கப்படுற எதையும் நாம் இழக்க கூடாது. வட்டவர் எடுத்து எதெல்லாம் தேவனத்திலிருந்து வருகிறதோ அதையெல்லாம் நாம் இழக்கவே கூடாது. அது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பு. சாப்பாட்டு விஷயத்தில் ஏவா விழுந்து போன, ஏசா விழுந்து போன, ஆனா இயேசுவோ ஜெயம் கொண்டார். தேவ பிள்ளைகள் நாமும் இந்த தேசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கோம். சாப்பாடு எப்பையும் தின்றதே நோக்கமா இருக்கிறோம். இங்க இருக்கும் போது வீட்டில் போய் என்னத்தை சமைக்கிறது, அல்லது என்னத்தை சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கோம், என்னத்தை போய் புசிக்கிறது, என்னத்தை போய் சாப்பிடுறது, இதெல்லாம் நோக்கமா இருந்தால் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வளரவும் முடியாது, வாழவும் முடியாது, நம்மால ஒன்றை செய்யவும் முடியாது. இப்படியே திண்டு 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 சாப்பிடு. நான் சொல்லிருக்கல, ஜப்பான்காரர்கள், ஜப்பான்ல ஒரு சண்டை இருக்கு, இந்த கால் தூக்குற ஒரு சண்டை. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் தின்றுறது, ஒரு இந்த காலை தூக்குறதுக்கு ரெண்டு பேர் வரும், தின்றதும் சண்டை பிடிக்கிறது, அதுக்கு காசு. அத நான் சொன்ன, அவன் தின்றதுக்கு வாழ, நீ அப்படியா வாழ போட, நீ வாழ்றதுக்காக தின்ற, அவன் தின்றதுக்காக வாழ். ஹலோ உலகனர் ஆமே சொன்ன, இந்த சாப்பாட்டில் இருக்க இச்சை கொஞ்சம் தணிஞ்சு போகணும். ஆண்டவரோடு கொஞ்சம் ஒடுக்கி, உடலை ஒடுக்கி, உபவாசித்து, ஊக்கமாக உருக்கமாக ஜெபித்து, இச்சைகளை மேற்கொள்கிற பலத்துக்காய் ஆண்டவரத்தில் நாம் மண்டாரம் விளங்கினார். ஆமை சொல்லுங்க, ஒரு அலையிலையா சொல்லுங்க. இச்சை சாப்பாடு விஷயத்துல அது கண்ணியா இருந்தது அவர்கள். இன்னும் ஒரு மனிதனை நான் பார்ப்பேன், இன்னொரு விதமான ஒரு சோதனை. சீக்கிரமா போறேன், கவனி. யோசேப் சோதிக்கப்பட்டான். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஓடிட்டான். அந்த சோதனையை அவன் எதிர்த்து நிற்கவில்லை, ஓடிட்டான். நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் நிற்கக்கூடாத இடத்துல நிற்கக்கூடாது. எங்க ஓடணுமோ அங்க ஓட தெரியும். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. திமோத்தேயுக்கு எழுதுறார் பவுல், திமோத்தேயுவே காத்துக்கொள்ளப்பா, காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். வளர்ந்துட்டான் சார். யோசேப்புடைய பரிசுத்த வாழ்க்கை சோதிக்கப்பட்டது, தேவனாலே அது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆகவேதான் இப்பொழுது நாம் அதை குறித்து பேசக்கூடியதாக இருக்கு. நமக்கு முன்மாதிரியாக வைக்க, திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது யோசேப்புடைய வாழ்க்கை, சோதிக்கப்பட்டவருடைய பரிசுத்த வாழ்க்கை. ஆனால் அந்த சோதனை அவன் மேற்கொண்டான். அடுத்து நாம் வாசிக்கிறோம், அவனை தேவன் எகிப்து தேசத்தின் சிங்காசனத்துக்கு உயர்த்தினார். இரண்டாவது பார்வோனுடைய இரண்டாவது ரதத்தில் அவனை ஏற்றி சிங்காசனத்தில் இறப்பாளி. நான் ராஜாவா இருக்கான, நீ தான் முழுக்க ஆண்டுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடு. நான் சொல்ற கேளுங்க, யோசேப்பு அந்த சோதனையில தோட்டு போயிருந்தால் எகிப்து தேசத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் அவனை உயர்த்திருக்கவே மாட்டான். சோதனையிலே ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட அந்த சோதனை தேவனுக்கு மகிழ்வியாகவும் இருந்தது, நமக்கு முன்மாதிரியாகவும் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில அது உயர்வை கொண்டு வந்தது. பாருங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சோதனையை ஜெயிக்கிறது இல்லை, ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து உயர்வை நாம் எதிர்ப்போம். உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். ஆனா சோதனைகளிலோ நாம் அடிக்கடி விழுந்து கொண்டு உம்முடைய காரணம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய வலது கரம் என்னை உயர்த்தும், அப்படி எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம் இல்லையா? இது எப்படி, இது எங்க நம்ம யோசித்தே பாருங்களேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. சோதனை இல்லாம எந்த வகுப்புல ஏத்துறாங்க பாருங்க. சிலர் பாருங்க, அஞ்சாம் வகுப்புல இன்று வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். அஞ்சு வயதுல அஞ்சு வருஷமா இருக்கும். சோதனையில ஜெயிக்கிறது டெஸ்ட் நமக்கு விருப்பம் இல்லை, ஆனா நாம் அதை சந்தித்தே ஆக வேண்டும். சோதனை உனக்கும் எனக்கும் விருப்பம் இல்லை, ஆனா நானும் நீயும் அதை ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டும். உலகில் ஆமே சொல்லுங்க, இதெல்லாம் கேட்டு நீங்க ஆண்டு கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு சோதனையே வேணாமப்பா, தயவு செய்து சோதனை இல்லாம என்னை காத்துக்கொள்ளுங்க. இப்படி நீயும் நானும் ஜெபித்தாலும் இந்த ஜெபங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பதவி தரவே மாட்டார். மாறாக சோதனையிலே நான் தப்பித்துக் கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யப்பா, பலந்தான். அப்படி கேட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யோசியப்படைய பரிசுத்த வாழ்க்கை சோதிக்கப்பட்டது அவர். ஆனால் இதே போல சிம்சோன் வல்லமையான ஒரு தேவ மனுஷன், அவன் செஞ்சு ஒரு நாளைக்கு அது பாவம், அவன் செஞ்சிருக்கிற வீர சாகசங்கள் விவரிக்கவே ஆச்சரியமா பயங்கரமான காரியங்களை செஞ்சிருக்காங்க. 300 நரிய பிடிக்கிறதும் வாள்களை கட்டி ஓடு விடுறதும் சாத்தியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நான் இதை வாசிச்சு இருந்து யோசிச்சு எப்படி நமக்கு ஒரு நரிய பிடிக்கவே பயமா இருக்கு. ஓடி பாருங்களா, 300 நரி சோடி சோட கட்டியிருக்கான் பாருங்க, வாழை பிடிச்சி கட்டிருக்கான். நரிய கட்ட முடியும் எப்படி கட்டினா? அவனுக்கு இருந்த பலம் பாருங்க, செய்யக்கூடாதவங்க எல்லாம் செஞ்சிருக்கிறான். மனித பலத்துக்கு அப்பாற்பட்ட மகத்துவமான காரியங்கள் எல்லாம் அவன் செஞ்சிருக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்த சோதனையில அவன் விழுந்துட்டான். யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான், ஆனால் சிம்சோனோ அந்த இடத்துல விழுந்துட்டான். ரெண்டு பேருடைய முடிவை நாம் அறிவோம், விளைவுகளையும் அறிவோம். எனக்கு அறிமானவர்களே, சாப்பாட்டு விஷயத்துல நாம் சோதனை வரும், அதே நேரத்தில் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் சோதிக்கப்படும். நாம் உத்தமர்கள் என்று விளங்கின பிற்பால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிட்டம் நமக்கு கொடுக்கப்படும். விசுவாசம் ஆமேசன். இன்னும் ஒரு விதமான சோதனை. எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தார், அவருடைய பேர் கேயாஸ். அநேக நாள் எலியாவோடு இருந்தவன், எலிசாவோடு இருந்தவன், அவர் செய்த பெரிய அற்புதங்கள் எல்லாம் கண்ணார கண்டம், ராஜாவுக்கு விபரீதம். அவனோடு இருந்து அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவன், ரசித்தவன், தேவனுடைய வல்லமையை கண்டவன், மகத்துவமான கிரியைகளை கண்டவன். ஆனால் ஒரு கட்டம் வந்துச்சு. நாகமான் பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வந்தான் காணிக்கையா தேவ மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்கு. அவன் சொன்னா, இந்த பொண்ணும் வெள்ளியும் எனக்கு நான் கொண்டு போறேன். எனக்கு இதை பார்க்கும் போது இன்றைக்கு ஒன்னும் வழியும் கேட்டு கேட்டு கேட்டுக்கொள்றாங்க. ஆனால் இங்க நாம பார்க்கிறோம், பொண்ணு வழியை கொண்டு வந்தாங்க, அவங்க வேணா கொண்டு. ஆனால் எளிய இடத்துல பொண்ணும் வழியும் இருக்கு. உயர்ந்த கட்டடங்களை கட்டி பெரிய வாகனங்கள் எல்லாம் வைத்து அநேக சொத்துக்களுக்கு சொந்தக்காரன் இருக்கு. அவடத்துல ஒன்றும் இல்லை, ஆனா அவடத்துல அநேக தீக்கதரிசி புத்திரிகள் இருந்திருக்க புத்திரர்கள் இருந்திருக்கார்கள். ஒவ்வொரு நாளும் அவருக்கு சாப்பாடு போடணுமோ. ஆனாலும் எங்கிருந்து வந்த அந்த பொண்ணையும் வழியையும் அவன் ஏற்றுக்கொள்ளல. கொண்டு போ, பொண்ணை வழியை கொண்டு போ, வேணாம் எனக்கு வேணாம், கொண்டு போ, கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும் அவன் சொன்னான். நாகமான் படைத்தளபதி, கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும், நோ வேணாம், கொண்டு போ. இத ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான், யார் தெரியுமா? கேயாஸ். இவனுக்கு இங்க நெஞ்செல்லாம் ஏதோ செய்யுது. புத்தி இல்லாத ஊழியக்காரன் இருக்கா, எத்தனையோ ஊழியக்காரங்க பொண்ணுக்கு ஒளிக்கு தேடி தேடி தெரிய, இவரை தேடி பொண்ணு ஒளி, இவர இவர் வேணாம்னு தள்ளுறாரே, இவர் என்ன ஆளு என்று சொல்லி உள்ள இவனுக்கு பொறுக்க முடியல, பொறுக்க முடியல, பொறுக்க முடியல. பொண்ணு வெள்ளியும் பொண்ணு வெள்ளியும் பொண்ணு வெள்ளியும் பணம் பொன் வெள்ளி ஹோ. உலகம் இதுக்குத்தானே அலையுது. ஆண்டவர் வேணா ஒண்ணு வேணா, எனக்கு பொண்ணு வழி இருந்தா போகுது தோத்திரம். எலிசா திரத்தி விட்ட அந்த நாகமான பின்தொடர்ந்து போறார். நைசா எலிசாவுக்கு தெரியாம கள்ளமா களவா ஓடி போறா. பின்னால ஓடி போய் நாகமானத்தை ரெட்டி பிடிச்சிட்டான். ஐயா நீ போய், இப்பதான் தீர்க்கதரிசி புத்திரன் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணும், கொஞ்சம் கொடு அந்த பொண்ணிலும் அந்த வெள்ளியிலும் கொஞ்சம் கொடு. இவன் கேட்டதுக்கு அதிகமாக அவன் கொண்டு வேலைக்காரத்தை தோலை சுமத்தி விட்டான். வீட்டுக்கிட்ட வரும்போது கேஸ் சொன்னா நீங்க எல்லாம் போங்க நான் கொண்டு வரேன் பாரு. எல்லாரையும் அனுப்பிட்டு நைசா, சில பேருக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? எந்த நேரத்தில் நைசா என்ன செய்யணும்? கொண்டு வந்து அவன் வீட்டிலே வச்சுட்டு ஒன்றும் தெரியாத போல நல்லவன் போல நைசா வந்து எலிசாவுக்கு முன்பாக நிற்கிறான். உடனே எலிசா எங்கே இருந்து வந்தான், எங்கே போன? அப்ப அவன் சொன்ன, நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்தையும் சந்ததியையும் தொடர்ந்து பிடிக்கும். அந்த இடத்தை வாசிக்கும் போது பயங்கரமா இருக்கு. குஷ்டரோகியை அவள் குணமாக்கின போது காணிக்கை கொண்டு வந்து கொடுத்த அவன் ஏற்றிக்கொள்ள. ஆனா இப்ப அவன் சொல்றான், நாகமான குஷ்டம் உன்னை தொடரும், உன்னை பிடிக்கும், உன்னை மட்டுமில்ல உன் சந்ததியையே அந்த குஷ்டரோகம் பிடிக்கும் என்று சொன்ன உடனே அவன் உறைந்த மலையை போல முழுவதும் குஷ்டமாகி அவன் எலிசா ஊழியக்காரன் ஸ்தானத்தை விட்டு ஓடிட்டான். பார், இந்த கேஆசிக்கு பொன்னிலும் வெள்ளியிலும் பணத்திலும் இறந்த பலவீனம். அந்த இடத்துல அவன் சோதிக்கப்பட்டு விழுந்து போன யூதாஸ் பிசாசாவுடைய தூண்டினான் எழுதப்பட்டிருக்கு. யூதாசுடைய பலவீனத்தை அறிந்திருக்கான் பிசாஸ். எந்த காரியத்திலே வரும் சோதிக்கலாம், விழுத்தலாம். 12 பேர்ல யார பிடிக்கலாம்? இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு யாரை பிடிக்கலாம்? பிடிச்சுதான் அவர் யூதாஸ் அவருக்குள்ள இருந்த பணாஸ், த லஸ்ட் ஆஃப் மணி. அதிலே அவன் சோதிக்கப்பட்டு அதிலே விழுந்தான். முடிவு நான்கு கொண்டு செத்த அவன் மனசாட்சியே அவனை வாதித்து நான்கு கொண்டு செத்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியங்கள் நமக்கு சோதனையா இருக்கு. சிந்தி, ஏசாய 6 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம், ஊசியா என்கிற ராஜாவை குறித்து வாசிங்க. ஏசாய 6 அதிகாரம் 1 வசனம். இந்த சம்பவத்தை நீங்க 2 நாளாகவும் 26 அதிகாரத்திலும் வடிவா பார்க்கலாம். ஆனா நேரம் நமக்கு போறது, வாசிங்க. ஏசாய 6 அதிகாரம் 1 வசனம்.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல்,
உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். யார் கண்டது? ஏசாயா. என்ன கவனிங்க, அந்த வசனம் எப்படி பாருங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏசாயா பார்க்கிறாரு, தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் எல்லாம் நிறைந்திருந்ததான். பாரு, என்ன கவனிங்க, இந்த வசனத்தை நாம் கவனிக்க முடிந்து கற்றுக்கொள்ள முடிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குங்க. கவனிங்க, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஏசாயா பார்க்கிறார் தேவனை உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில். என்ன கவனிங்க, நமக்குள்ளே இருக்கிற உசியாக்கள் மரிக்கும் வரைக்கும் தேவனை இருக்கிற பிரகாரமாக பார்க்க நம்மால முடியாது. வாட் இஸ் தர் உசியா? இதுதான் மன மெட்டிமை, பிரிஸ்டேஜ். 2 26 மதியானத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இது சங்கதி விளங்குமான நேரம் போது நான் போற போய் விரும்புறேன். கூட்ட பாருங்க, அவன் செய்ததெல்லாம் அந்த ராஜா உசியா ராஜா 52 ஆண்டுகள் அவன் இருந்திருக்கான். அவன் செய்ததெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக வந்தது. அவன் மிகுதியும் பலப்பட்டு எல்லா விதத்திலும் அவன் பலப்பட்டு செல்வத்திலும் படைபலத்திலும் பலப்பட்டு அவருடைய ராஜ்யம் மிகவும் ஸ்திரப்பட்ட போதோ அவனுக்குள்ள ஒரு விபரீதமான ஒரு சோதனை. என்ன? ஆசாரியர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும், தூபம் காட்ட வேண்டும். ஆனால் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய தூபம் காட்டுற வேலையை இந்த ராஜா தான் செய்யறதுக்கு முயற்சி செய்தார். தனக்கு கேடு உண்டாகும் வரை அவன் மேட்டிமையானான் என்று எழுதப்பட்டிருக்கு. தனக்கு கேடு உண்டாகும் வரை அவனுக்குள்ளே மன மேட்டிமை உண்டாகிட்டு ஆசாரியர்கள் தூபம் காட்டக்கூடிய இடத்துல இவன் ஆலயத்தில் பிரவேசித்து தூபகலசத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கும் போது அநேக ஆசாரியர்கள் சொன்னார்கள், நிறுத்து, இது உன்னுடைய வேலை அல்ல என்று ராஜாவை நிறுத்தின போது அவன் மிகுந்த கோபமடைந்தானாம். அவனுக்குள்ள இருந்த மனமட்டி, நீங்கள் யார் என்னை தடுக்கிறதுக்கு, நான் ஐ ஆம் தி கிங் ஆஃப் திஸ், நான் இந்த தேசத்தின் ராஜாவாக இருக்கிறேன், நீங்கள் யார் என்னை தடுக்கிறதுக்கு, பாவப்பாலே என்று மிகவும் மனமேட்டுமையாகி அவன் தூபகலசத்தை நேராக பிடிக்கிற போது திடீரென தேவனுடைய வல்லமை விளங்கினது. அவருடைய நெற்றியிலே குஷ்டம், குஷ்டம், குஷ்டம். உடனே அந்த ராஜா அப்படியே விட்டுட்டு வெளியேறது. அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை பரிணாமம் ஷைன் பண்ண முடியாது. தான் செய்ய கூடாத ஒரு வேலையை செய்கிற அளவுக்கு அவருக்குள்ள மனமேட்டி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளேயும் எழும்புகிற மன மேட்டிமைகளே நமக்கு ஒரு சோதனையாக வந்துடக்கூட. வேதம் சொல்றது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்குது. புல் உலர்ந்தது, பூவும் உதர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் இழைத்திருக்கும். மனுஷனுடைய மாம்சம் வேதம் சொல்றது புல்லுக்கு ஒப்பா இருக்கா, நீங்க நம்புறீங்க? மாம்சம் எல்லாம் புல்லை போலும், உன்னுடைய மாம்சம் என்னுடைய மாம்சம், உன்னுடைய சரீரமும் என்னுடைய சரீரமும். நீ அழகாக பார்த்து பாதுகாத்து அதை கவனித்து நீ வருகிற உன்னுடைய சரீரம் என்னுடைய சரீரம் என்ன சொல்றது, அது புல்லு கொப்பாக இருக்கு. சரீரம் புல்லு கொப்பாக இருக்கிறது. இந்த சரீரத்தின் மகிமை எல்லாம் மேன்மை, இந்த வாழ்க்கையின் மேன்மை எல்லாம் புல்ல பூக்குற பூவு கொப்பாக இருக்கிறதா. பூ எப்படி இருக்கு, ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள் இருக்கும், பிற்பாடு எல்லாம் இருக்கிடம் தெரியாமல் காஞ்சி பறந்து அட்ரஸ் எல்லாம் எல்லாம். நம்முடைய மேன்மை, நம்முடைய பெருமை, நம்முடைய மன மீட்டின் எல்லாம் புல்லில் இருக்கிற பூவை போல இருக்குது என்று எழுதப்பட்டது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது, ஆனா தேவனுடைய வசனமோ என்ன கரிமானவர்களே, நம்முடைய மன மேட்டிமைகளே நமக்கு சோதனையாக கண்ணியாக வந்துடக்கூடாது. பிசாசு மன மேட்டிமைகளினால் நம்மை சோதிக்கவும் வாதிக்கவும் நாம் இடம் கொடுக்க கூடாது. உலக ஆமே சொல்லுங்க. சரி, நான் முடிக்க போறேன். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல முடிகிறேன். இந்த சோதனைகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்றதுக்கு மூணு காரியம் நான் கவனிக்கிற மூணு காரியத்தை நான் சொல்லி முடிக்க வரும். நம்ம எல்லாருக்கும் சோதனை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. சில ஏரியாக்களை நான் சுட்டி காட்டினேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுறேன், நீங்க இன்றைக்கு இதை கவனிக்காமல் போவீங்களா இருந்தால் நாளைக்கு உங்களை வாழ்க்கையில சத்துரு வைக்கிற கண்ணிகளுக்கு நீங்க சிக்குவீங்க என்று உண்மையாகவே நான் சொல்றேன். அது நடக்கிறதுக்கு முன்பு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு சார் சோதனை நமக்கு உண்டு, அது என்ன வடிவத்தில் எவருக்கு வருமோ எப்போது வருமோ நமக்கு தெரியாது. ஆனா சோதனைக்காரன் இருக்கிறான். ஆனால் அந்த சோதனையிலே நீ நானும் ஜெயிக்கிறவளாக இருக்கணும். சோதனை நாம் விழுந்து போக கூடாது, சோதனையை ஜெயிக்கிறவளாக இருக்கணும். சோதனையை ஜெயிக்க நாம என்ன செய்கிறது, மூணு காரியம் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க மத்தேய சுவிசேஷம் 6:9 படி. மத்தேய 6:9,
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது.
6:9
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல்,
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல்
தீமை
எங்களை ரட்சித்துக் கொள்ளும். என கவனிங்க, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். இப்படி ஜெபம் பண்ண இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படியான அர்த்தம் என்ன? சோதனைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்று தானே ஆண்டவர் உழைக்கிறார். சோதனைகள் எங்களுக்கு வர வேண்டாம் என்று ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்கும் சொல்லல. ஆனால் சோதனைகளுக்கு உட்பட பண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இதை கடந்து நாம் 24:41
இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள்.
நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. என கவனிங்க, இது 6 சீசனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜெபிக்க சொல்றாரு. இதை கேட்ட சீசர்கள் அதை கீப் பண்ணு. சோ ஆண்டவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் பாடுபடுறதுக்கு முன்பாக அந்த மூன்று பேரையும் நெருக்கமா இருந்த மூன்று பேரையும் கொண்டு தள்ளி விட்டு சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் என்னை காட்டி கொடுக்கிற வருகிறான், பேதுருவே நீ காத ஒருதலை காதல விட்ட போற, இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. ஆவினாலும் சொல்றேன், இப்படிப்பட்ட சம்பவங்கள் உனக்கு ஏற்படாதபடி நீங்கள் எனக்காக அல்ல, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படித்தானே ஆண்டவர் சொன்னார். 6 ஜெபிக்க கட்டுக்கொண்ட சோதனைக்கு உட்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப சோதனை நேரம் வந்துட்டு அவங்க ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. பாருங்க, என்ன கவனிங்க, முதலாவது நாம் சோதனைக்கு உட்படாதபடி சோதனை நாம் ஜெயிக்க வேண்டுமா இருந்தால் நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவளாக இருக்கோட ஆமை சொல்லுங்க. ஐயா, ஜெபிக்கிறவர்கள் தான் சோதனைகளை ஜெயிப்பார். உன் சொந்த பலத்துல, உன் மாமிச பலத்துல சோதனையை ஜெயிக்க முடியாது. உன் சொந்த பலத்துல நீ பிசாசை ஜெயிக்க முடியாது. தேவ பலத்துலதான், தேவ ஆவின் பலத்துலதான் நீ சோதனையை ஜெயிக்க முடியும். சோதனை நாம் விழக்கூடாது, நாம் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரியம், அடிப்படை காரியம், த ஃபண்டமெண்டல் திங், ஸ்பெசிபிக்காக நாம் ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, காலையிலிருந்து ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை சோதனைக்கு உட்படாதபடி காத்துக்கணும். ஏனென்றால் காலையில் இருந்து மாலை வரை என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. நமக்கு நடந்தவைகள் தான் தெரியும், ஆனா தேவனுக்கும் நடக்க போறவைகளும் தெரியும். ஆகவே நாம் காலை எழுந்த உடனே ஆண்டவரத்தை நம்ம நாம் ஒப்பு கொடுத்துடலாமே. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுவதும் எங்களை சோதனைகளிருந்து காத்துக்கொள்ளும், தீமைகளிருந்து ரட்சித்துக்கொள்ளும். அப்படி ஜெபிக்கிற பழக்கம் உண்டா உங்களுக்கு? அல்லாடால் நாளெல்லாம் முடிஞ்சு படுக்க போற நேரத்துல தாவிப்பட்டு இருந்து சோதனைக்கு உட்படாதபடி காத்துக்கொள்ளும் இரவிலையா சோதனை வரப்போம். பகல்ல எத்தனை இடத்துக்கு போறீங்க, எத்தனை பேரை சந்திக்கிறீங்க, எத்தனை சோதனைகள், எத்தனை இடத்துல சோதனைக்காரன் நிற்கிறான், உண்ட பலவீனம் எதுன்னு அவனுக்கு தெரியும். அட்டக் பண்ணுவான் கவனமா. இதுக்கெல்லாம் நாம தப்பணுமா இருந்தால் நாம் செபிக்கிறவளா இருக்கோம். கத்தர் நமக்கு ஜெயம் தர்றவராக இருக்கலாம். செபிக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் செபிக்கிறது அவைதான் பலவீனப்பட்டு போய்கிறாங்க. ஒரு உற்சாகம் இல்லை, ஆண்டவரை தேடுறதுல ஒரு உற்சாகம் இல்லை, தேவனோடு வாழ்ற வாழ்க்கையில ஒரு உற்சாகம் இல்லை, சோர்வு, எப்ப பார்த்தாலும் சோர்வு, அவவிசுவாசம். உலகத்துக்கு எப்ப சிந்தனைகள் எல்லாம் உலகத்து சிந்தனை, உலகத்தில் இருக்கிறவர்கள் துன்மார்கள் போல எப்பயும் சிந்திக்கிறது. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் ஒரு ஆர்வம் இல்லை, அவர்கள் ஜெபிக்கிறது இல்லை, தேவ பலமுள்ளுக்குள்ள இல்ல, தேவ ஆவி நிரப்புதல் இல்ல, அந்த அனுபவம் இல்ல, பிகாஸ் அவர்கள் ஜெபிக்கிறது இல்ல. யூ பீப்புள், நீயும் நானும் ஜெபித்துதான் ஆகணும். ஹலலே, மற்றவருடைய ஜெபத்துல நாம வாழ்றதுக்கு நினைக்க கூடாது. சரி, மற்றவன் நமக்கு ஜெபிக்க சொல்ற தப்பில்ல, ஆனால் மற்றவருடைய ஜெபத்துல நீ வாழ்றதுக்கு நினைக்காது. ஹலோ, உன்ன ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு, உனக்கு ஜெபிக்க கட்டு தந்திருக்கிறாரு, உனக்கு ஜெபிக்க கட்டளை கொடுத்திருக்காரு. நீயும் நானும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும், அப்பதான் பிசாசை ஜெயிக்க முடியும், அப்பதான் சோதனை நாம் மேற்கொள்ள முடியும். அலேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு சோதனை வந்து விழுந்து, ஐயோ சோதனையில விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு
சோதனை விழுந்துட்டு அந்த இடம் சரியில்லை, ஆகவேதான் நான் சோதனை விழுந்துட்டேன். என்ன சொல்றது, அந்த சூழ்நிலை சரியில்லை, ஆகவே நான் சோதனை விழுந்துட்டேன். உன்னை சோதிக்கிற இடம் எதுவோ விலகு, உனக்கு சோதனை உண்டாக்குற சூழ்நிலை எதுவோ அதை விட்டு விலகு. அது அடுத்த சொல்ல போறிமானவர்களே, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. காலம் குறுகியிருக்கு, காலம் குறுகியிருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவளாக இருக்கணும், ஜெபிக்கிறதுக்கு நேரம் எடுக்கணும். சாப்பிடறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத போறோம், ஜெபிக்கிறதுக்கு நாம நேரம் எடுத்தான். இந்த தேசத்துல நாம நேரம் பண்றது ரொம்ப கஷ்டம் என்றதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆனாலும் வேதம் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. There's no appeal to the word of God. இதற்கு மாற்று வார்த்தை கிடையாது, கிடையாது. எல்லாருக்கும் சத்தியம் பொதுவானது, பொதுவானது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அழுவுகள் நிறைந்த உலகம், அழுவுகள் நிறைந்த வாழ்க்கை, அவசரமான உலகம். காலை எழுப்பினால் மாலை போறது தெரியவில்லை. இந்த பாருங்க, வருஷம் தொடங்கி 4 மாசம், 1/3 போகுது. எவ்வளவு வேகமா போயிட்டு பாருங்க, நாட்கள் வேகமாக போகுது, காலங்கள் கரைந்து போகுது, வயதும் போகுது, வருஷமும் போகுது. இதை தடுக்கவும் முடியவில்லை, இதை நிறுத்தவும் முடியவில்லை. பாருங்க, இப்படிப்பட்ட காலத்திலும் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் நீயும் நானும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். அப்பதான் நாம் ஜெயிக்கிறவளாக இருக்க முடியும். ஒரு நாளைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது நாம் எவ்வளவு நேரம் கதவடைத்து அந்தரக்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி மன்றாடினோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியில கொண்டு வருவார் தெரியும். இன்னைக்கு சிலர் வெளியில இப்படி என்ன போல அல்லது எங்களை போல முன்னுக்கு நின்று பிரசங்கம் பண்ண தெரியாது. ஆனால் இதை விட உன்னதமான ஒரு உயர்ந்த வீரை செய்கிறார். என்ன தெரியுமா, கலவடை அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார். இன்றைக்கு இந்த பிரசங்கம் செய்யாத வேலையை அவர்களுடைய அந்தரங்க ஜெபம் செய்யும் பாருங்க. ஆனா தெரியாது, அவர்கள் எல்லாம் சபையும் இனம் கண்டுகொள்ளாது, ஒருவரும் இனம் கண்டுகொள்ள முடியாது. ஆனா ஒருவர் அதை கவனித்து பார்க்கிறார். நான் சொல்றேன், அவர் தான் ஜெனரேட்டர், அவங்க தான் பவரை, எனர்ஜிய உற்பத்தி செய்யற. இங்கே நாம நம்ம நாட்டில் நான் பார்த்துருக்கேன், இந்த லைட் போடுவாங்க, ஜெனரேட்டர் எங்கேயோ இருக்கும், எங்கேயோ கொண்டு போட்டு வச்சுட்டு இங்க லைட் பத்திட்டே இருக்கும். இங்க லைட் பத்துது ஏன் தெரியுமா, அங்க ஜெனரேட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆக இங்க லைட் பத்துது பாரு, ஆமே சொல்லுங்க. ஏன் நீ நானும் ஒரு ஜெனரேட்டர் இருக்கக்கூடாது இந்த சபைக்கு? ஹலோ, பிரகாசம் இல்லாத விளக்கு, வெளிச்சம் இல்லாத விளக்கு எதற்கு? வெளிச்சம் கொடுக்காத விளக்குகளை எதுக்கு? பாரு, லைட் சுட்டு போன தூக்கி கலட்டு அப்புறப்படுத்து. நம்ம அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. சிபிக்கிறவளா இருக்க, சிஸ்டர் பிரதர், டேக் டைம் டு ப்ரே. It is a golden hours in your life, in your praises life. உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிற நேரங்கள் தான் மிக வெளியேறமா வெளியேறப்பட்ட நேரம். பாரு, ஜெபிக்கிற நேரம், மன்றாடுகிற நேரம், விண்ணப்பம் பண்ணுற நேரம், போராடி ஜெபிக்கிற நேரம். ஓ ஹல்லேலூயா! மன்றாட்டின் ஆவி நம்மை பற்றி பிடிக்கும், சபையை பற்றி பிடிக்கும். காஞ்சி போன, வறண்டு போன, வனாந்திரம் போல ஒரு வாழ்க்கை நீயும் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹவ் லாங், எவ்வளவு காலத்துக்கு வாழ போற சிஸ்டர்? How long? Brother, how long? எவ்வளவு காலத்துக்கு ஜபிக்கிறது வீட்டுல? ஒரு மனைவி எனக்கு சொல்றாங்க, இங்க இல்ல வேறொரு நாட்டு, எந்த புருஷன் ஜபிக்கிறது இல்லை, ஆனா புல்பிட்ல இருந்து பிரசங்கம் பண்ற. இதை யாருக்கு சொல்றது? ஜபிக்கிறது இல்ல ஆனா ஊழியம், மன்றாடுறது இல்ல ஆனா ஓடுறது. ஜெபிக்க தெரியாத எனக்கு என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெபிக்க தெரியாத எனக்கு என்னங்க ஊழியம்? நீங்களே யோசிச்சு பாருங்க, என்ன விலத்துல நாம வாழ போறோம், என்ன விலத்துல ஊழியம் செய்ய போறோம், யாருக்கு ஊழியம் செய்ய போறோம், எப்படி ஊழியம் செய்ய போறோம், எப்படி வாழ போறோம்? திங்க் அபௌட் தட். ஸ்டாப் எவ்ரிதிங், கோ, போங்க. ஒரு நாளைக்கு கதவடைங்க, மூடுங்க, கதறுங்க.
சாப்பாடு இல்லாத நிறுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த போன வாரம் வந்த ஊழியக்கார, மலேசியால இருந்து வந்த ஊழியக்கார எனக்கு சொன்னாரு, அவருக்கு 7 பிள்ளைகளா, மூத்த பிள்ளை 19 வயசு, கடைசி பிள்ளைக்கு 4 வயசு, 7 பிள்ளைகள். அவருக்கு சொல்றாரு,
ஒவ்வொரு மாசமும் குடும்பமாக நாங்கள் உபவாசித்து ஜெபம். ஓஹோ, அவர் எனக்கு சொன்னாரு, நாங்க ஆராதனைக்கு போனார் குடும்பமாகவே போவார்கள், 7 பிள்ளைகளும் அம்மாவோட அப்பாவோட போமா. எனக்கு கேட்க சந்தோஷமா, இங்க அம்மா அப்பா சேச்சிக்கு போமாச்சா, நீ போ நான் வார, இல்லாத போனா அம்மா அப்பா முன்னுக்கு போவாங்க, பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகள் எல்லாம் முன்னுக்கு போவாங்க, அப்பா முன்னுக்கு அம்மா அப்பா பண்ணுக்குறாங்க. ஏன் பிள்ளைகள் இங்க புருஷன் கொஞ்சாதே அப்படியே இருக்குது, ஹஸ்பண்ட் அங்க போவாரு, மனுஷி இங்க வருவார், கல்யாண கட்ட பிற்பாடு மனுஷிய கூட்டிட்டு போறதே இல்லை, வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கு. ஒரு இடத்துல கூட்டிட்டு போறேன், ஒரு கடையை கூட்டிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கல, ஒரு மார்க்கெட்டு கூட்டிட்டு போய் ஷாப்பிங் செய்யறது இல்ல, பட் ஷீ இஸ் யுவர் வைஃப். வாட் எ பிச்சி, என்ன பரிதாபம், பட் ஷீ இஸ் யுவர் வைஃப், ஹாஃப் ஆஃப் யுவர் லைஃப், யுவர் பெட்டர் ஹாஃப். யூ ஷுட் பி லேர்ன் தி டிசிப்ளின் ஃப்ரம் தி வைஃப். சரீரத்தில் பாரு, கூட்டிட்டு போப்பா பக்கத்தில், அவங்க வாய்ப்பு இந்த வாய்ப்பு எங்கேயோ விட்டுட்டு ஒரு ஆள் இங்க பிள்ளைகள் ஒரு வாய்ப்பு. உலகத்தில் அப்படி நடக்குது, நமக்குள்ளே அப்படி நடக்கும். அது மூலிகா சொன்னார், நாங்க சேச்சுக்கு போனா குடும்பமா போவோம், 7 பிள்ளைகளும் தாயோட தவப்படியே போவோம், குடும்பமாக ஒரு நாளைக்கு 4 வயது பிள்ளைய உபவாசம் போடுறாங்க. அப்பா யோசிச்சு பாரு, அவர் சொல்றாரு, சில பேர் வந்து தங்கிட்டு தன்னிட வந்து கேட்பாங்க, நீங்க என்ன இப்படி பிள்ளைல வச்சிருக்கீங்க, இப்பதான் என்ன, அதான் ரகசியம் பாரு, அதான் ரகசியம். குடும்பமாக ஜபம், குடும்பமாக உபவாசம், குடும்பமாக ஊழியம், எப்படி இருக்கு யோசனை? ஓஹோ, ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களோ, அது மலேசியா, அது ஏசியா, இது யூரோப் சொல்றீங்க, சரி அப்படித்தான் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் யூரோப்புக்கு ஒரு மாதிரி, ஏசியாவுக்கு ஒரு மாதிரி, யோசிச்சு பாருங்க. வீரன் சீட் அவர் நம்பி நாம் ஏமாற்றக்கூடாது, நாம் எங்க கவனமா இருக்கோமோ அங்க கவனமா. சோ ஜெர்மன் மன்றாடு, பிள்ளைகளோடு ஜெபம் பண்ணுங்க, தனியே ஜெபம் பண்ணுங்க, சபையாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே என் வாழ்வில் ஜெயமாக மாற, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த காரியமாக மாறட்டும். அம்மா மாறு, அக்கா மாறு, தம்பி மாறு, தங்கச்சி மாறு, ஆண்டோட நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் அன்பாக நான் சொல்லிக் கொண்ட புத்தி என்னவென்றால், ஜெபம் பண்ண கற்றுக்கொள், வாய் திறந்து மண்டாடு, மனம் திறந்து மண்டாடு. ஆண்டவரோட நேரம் அலைஞ்சு தெரியாது, இந்த தேசத்தில் சும்மா வேதம் சொல்றது, அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைந்து திரிகிறார்கள். அப்படி அலைந்து திரிந்திருக்கிறவர்கள் எல்லாம் பக்தியாக வாழவே முடியாது. நான் சொல்றது அலைந்து திரிகிறது, எங்க போற, சும்மா போறேன் சிஸ்டர், வேற ஐ கோயிங், சும்மா போறேன், அங்க ஏதாவது போட்டிருக்கு மார்க்கெட்ல, அதன் தப்பில சீப்பா போட்டுதான் அதை விட்டு, அது எங்க எங்க சொந்த அங்கே போட்டு வரும், எப்பயோ வரும், நம்ம போல ஆக்கிட்டு இருக்கும் வரைக்கும் அவங்கள போல ஆக்கிட்டு இருந்துட்டே இருப்போம். காலம் முழுவதும் ஜொப்பி செய்யறது, சாப்பிடுறது, வாங்குறது, விற்கிறது, தின்றது, பட் ஐ பிலீவ் இன் ஜீசஸ், செத்து போறேன் தாத்திரம். எப்படி இருக்கு இது, எப்படி இருக்கு யோசிப்பாரு, செபம் பண்ணு. ஒரு நாளைக்கு மார்க்கெட் போகாம ஸ்டாப், ஜெபம் பண்ணு. என்ன கட்டு பாப்போம், என்ன கட்டு பாப்போம், என்ன கட்டு பாப்போம். ஒரு நாளைக்கு உபவாசம் பண்ணு, உண்மையா சொல்ற, நீ சாக மாட்ட, மாறாக அதோட சரீரத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைவாரு. உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு, மன்றாடு, விண்ணப்பம் பண்ணு, ஜெபிக்கணும். ஜபிக்கிறவர்கள் தான் சோதனை மேற்கொள்வார். இரண்டாவது, நாம் சோதனையிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள, தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு சோதனை உண்டாக்குற நபர்களை விட்டு விலகு. ஹலோ, ஓ இது எனக்கு ரொம்ப கஷ்டம். எது நீங்க உங்க மனதில் சொல்லலாம், உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா உண்மையா நஷ்டம் ஏற்படாது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நஷ்டம் ஏற்படாது. உனக்கு சோதனை உண்டாக்குற நபரை விட்டு நீ விலகு. அப்படியே இருந்து கொண்டு ஆண்டவரே சோதனையில ஜெயித்திரமான ஜெபிக்காத, நானே சொல்றேன் அப்படி ஜெபிக்காத. அந்த ஜெபத்தின் ஆண்டவர் கேட்க மாட்டார். உனக்கு சோதனை உண்டாக்குற நபரை விட்டு விலகு, விலகி ஓடு, ஓடு. சோதனை உண்டாக்குற நபர்களை விட்டு ஓடு. மட்டுமல்ல, சோதனை உண்டாக்குற இடங்கள் விலகு. அது உனக்கு ஏற்றுதல். சோதனை உண்டாக்குற படங்கள், டிவி நிகழ்ச்சிகள். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஹஸ்பண்ட் வைஃபா இருக்கிறாங்களுக்கு ஒரு ஆலோசனை. இதுல யாருக்காவது டெம்டேஷன் இருக்குமா இருந்தால், ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கிறோம் டிவியை பாருங்க, விஷயம் முடிஞ்சு. அம்மா மாரு அப்பா மாரு இருக்கிற டிவி பாருங்க, விஷயம் முடிஞ்சு. ஹலோ, நல்லா சொல்லுங்க. சோதனை உண்டாக்குற புத்தகங்கள் விட்டுவிடு, வேண்டாம். சோதனையை கொண்டு வர்ற மெகசின், ஐயோ இந்த நாட்டில் எத்தனை மெகசின், வேண்டாம். அது உனக்கு ஏற்றதல்ல, வேண்டாம், விட்டுவிடு. That is business. சோதனை உண்டாக்குகிற பேச்சுகள், வார்த்தைகள். ஒரு நபர் உனக்கு சோதனைக்கு உட்பட உண்டா, சோதனைக்குள்ள கொண்டு போற வார்த்தைகள் பேச்சுகள் பேசிக் கொண்டிருக்கார, ஸ்டாப். அப்படியே காய்ச்சி காய்ச்சி நீ சோதனைக்கு விழுந்தோடு, ஐயோ பிசாசு என்ன சோதிச்சுட்டான். நோ நோ நோ, நீ உன் சொந்த இச்சையில விழுபட்டு சீக்குட்டு விழுந்துட்ட. தொடர்புகள், சோதனை உண்டாக்குற தொடர்புகள் ரத்து செய்யுங்க. ஸ்டாப், க்ளோஸ் தி டோர். I don't need that contact. I need Christ. சோதனை உண்டாக்கும் தொடர்புகளை நிறுத்துங்க. இன்னும் ஒரு காரியம் கேளுங்க, சோம்பல் தலமான வாழ்க்கையும் நமக்கு சோதனையை கொண்டு வரும். சிலரை பார்த்தே சோம்பலாகவே இருக்கும், அழுவ சேரல வீட்டில், சோம்பலாகவே இருக்கும். சோம்பலாக இருக்கிறவர்கள் சீக்கிரமாக சோதனையில் விழுவார். ஆகவே இப்போதே நான் ஒன்னு சொல்றேன், எறும்பிடம் போ. நான் சொல்ல பைபிள் சொல், அதன் வழியை கற்றுக்கொள். அதுக்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, ராஜாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, பாஸ்டரும் இல்லை. ஆனால் அது தன் வேலையை கச்சிதமாக செய்து பாரு. எந்த ஸ்கூல்ல படிச்சது, எந்த யூனிவர்சிட்டியில படிச்சது? இப்ப இந்த நாட்கள் யூனிவர்சிட்டிக்கு போகவும் பயமா இருக்கு. வெர்ஜினியாவில் 32 பேர் சார், இது இந்த காலம். ஹோ, சோம்பல்தனம். அம்மா மாறு அக்கா மாறி சொல்ல சொல்லுவாரு. நான் ஒரு நாளைக்கு கணவன் விரும்பும் மனைவி, ஐ எம் கோயிங் டு டாக். மனைவி விரும்பும் கணவன், பட் பிபிலிகல். ஹலோ, அப்புறம் குடும்பத்துக்கு இருக்க அநேக பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஹல்லேலூயா. சுறுசுறுப்பா இருக்கணும் வீட்டு, எங்க போனா சுறுசுறுப்பா. சில பேர் ஜெபத்துல சுறுசுறுப்பா, ஏசு ஆண்டவரை அதச்சியும் இதைத்தாரும் அவரை ஆசிர்வதி, அப்பா என் பிள்ளைகளை அவன் பார்க்க மழை மழை மாண்டி ஜெபம்லாம் ஏசுன்னு அதை அவசரப்படுத்திடுவாங்க. அது போல பெரியாக்களும் ஜெபத்துல அவசரம். ஏனென்றால் வேலை எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தலையில வச்சிருக்கிற போய் உட்கார்றது. கட 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 கட, நம்மகிட்ட ஒரு டைட்டிலே இருக்கு இல்லையா, என்னிடத்துக்கெல்லாம் ஜபிக்கின்ற பட்டியே இருக்குது. அந்த நாட்டை ஆசிர்வதியும், இந்த நாட்டை ஆசிர்வதியும், சபையை ஆசிர்வதியும், அவரை ஆசிர்வதி, இவரை ஆசிர்வதி, அப்பாவை ஆசிர்வதி, அம்மாவை ஆசிர்வதி, அதை தாரு, இதை தாரு, ஏசு நாமத்தில் ஆமே. ஓடு, finish the prayer. ஜெபம் பண்ணியாது, ஜெபத்தில் அவசரம். வேதம் வாசிக்க போல கட 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 வாசிக்கிற காத்திர போயாச்சு. என்ன வாசிங்க இன்னைக்கு, என்ன என்ன வாசியத்துல என்ன படிச்சீங்க தெரியாது. பட் ஐ ரீட் த பைபிள், வேதம் வாசிருக்கேன், ஆனா என்ன வாசிக்க தெரியாது.
சர்ச்சுக்கு போனேன். அப்படியா? இன்னைக்கு ஆண்டோட செய்தி கிடையாது. எஸ், என்ன செய்தி? தெரியாது. நான் எங்க அவர் கத்துறாரு முன்னுக்கு வளமையா கத்திட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வேற என்ன வேற எந்த போதும் மாதிரி அந்த கத்தோ கத்தோட கத்துவாங்க. அவங்க நான் போன சேர்த்துக்கு சோதனை பண்ண என்ன பசங்க தெரியாது போயாச்சு. நான் இங்க தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் போயாச்சு.
என்ன பண்ணா ஹோட்டலுக்கு போற சாப்பிடு, ஐ மீன் ரெஸ்டாரண்ட் போற சாப்பிடுறது, ஆர்டர் பண்ணியாச்சு வருது சாப்பிடு, மேசிலே இருக்கு பாத்துட்டா போறோம். நான் முழுங்கு முழுங்கன்னு ஒழுங்கிட்டு போறேன், எப்ப விட்டுட்டு போறேன். அதையெல்லாம் தெரிஞ்ச நமக்கு சபையில வந்து ஒரு முடி முடிக்க தெரியல பாருங்க. என்ன அதுதான் உள்ளுக்கு இன்னும் பலவீனமா இருக்கும் பாரு. யோசிச்சு பாரு, ஜெபம் பண்ணு. உனக்கு இஷ்டமில்லாத உடைய சோதனைக்கு உட்படுத்துற நபர்கள், இடங்கள், பேச்சுகள், தொடர்புகள், கலர் டிவிகள், நண்பர்கள், சோம்பலான வாழ்வு, இவைகள் உன்னை சோதனைக்கு உட்படுத்தும். இவைகளை விட்டு நீ விலக. மூணாவது காரியம், நாம் சோதனை காத்துக் கொள்றது. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். சோதனை வந்து நாம் நம்மை காத்துக் கொள்றதுக்கு தேவ பிள்ளைகளை ஐக்கியத்தை கீப் பண்ணு, மெயின்டெயின் பண்ணு. பரிசுத்த வான்களுடைய ஐக்கியம், தேவ பிள்ளையோட ஐக்கியத்தை மெயின்டெயின் பண்ணுங்க, கீப் பண்ணுங்க, அதை காத்துக்கொள்ளு. இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லை, உலகத்தோடு ஐக்கியம், சிநேகிதம். ஆஹா, அப்படிப்பட்டவர்கள் அநேக சோதனைகளை விழுவார்கள். அவங்க சோதனைகளை விழுகிறதே தெரியாமலே வாழுவார்கள். வேதம் சொல்றது, மை பைபிள் சேஸ், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, வேற காது. உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகள் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. பைபிள் பாருங்க, சிலர் சிலருக்கு நண்பர்கள் இருப்பார், சபையில் தேவோட பிள்ளை இருப்பார், நண்பர்கள் இருப்பார்கள். அவங்க எல்லாம் உலகத்தில் இருக்கும், சிநேகிதம் எல்லாம் உலகத்தவர்கள். போர்களிடம் எல்லாம் விசுவாசிகள் இல்லாத அவவிசுவாசிகள் வீடு, கதைக்கிறது எல்லாம் அவவிசுவாசிகள், ஐக்கியம் எல்லாம் தேவனை அறியாதவர்கள். சீக்கிரம் சோதனையில் அகப்படுறது தவிர்க்க முடியாத போற யோசிப்பார். சிஸ்டர் பிரதர், வேதம் சொல்றது இருளுக்கும் ஒளிக்கும் சம்மதம் இது. விசுவாசிக்கும் அவவிசுவாசிக்கும் இங்கதான் ஒரு முளம் ஏறி ஒன்று முளம் கீழே. ஏன்னா நம்முடைய ஐக்கியம் உலகத்தோடு இருக்கு. தெய்வ பிள்ளைகளுடைய ஐக்கியம் நம்மை சோதனைகளிலிருந்து காத்து. தேவ பிள்ளைகளுக்குள்ளும் உன்னை சோதனைக்கு உட்படுத்துறவர்கள் காரியங்கள் இருந்தால் அதை உன்னை நீ பாதுகாக்க உன்னை கடமை இல்லை. ஷால் யூ ஸ்டாண்ட் அப், எல்லாரும் மனதில் இப்போமா. நைஸ்.